நம் எல்லோருக்கும் மிகவும் பழக்கப்பட்ட ஒரு வேத பகுதியை நாம் எடுத்து தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிறோம். ஆனால் அதிலிருந்து இன்னும் சில வித்தியாசமான காரியங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 6:33-34 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
முதலாவது
தேவனுடைய ராஜ்யத்தையும்
அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது
இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம்
தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும்.
அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும்.
இந்த வேத பகுதியை அறியாத கிறிஸ்தவர்களே இருக்க முடியாது. இந்த வேத பகுதியிலிருந்து நாம் எத்தனையோ முறை செய்திகளை நாம் சிந்தித்திருப்போம். ஆனால் இப்பொழுதும் இதிலிருந்து நாம் இன்னும் சில விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச இந்த பகுதியில் நிறைய முறை பேசியிருக்கிறோம். எப்படி கர்த்தரை தேடுவது, இப்படிலாம் தியானிச்சிருக்கிற கர்த்தரை தேடுறதுனா என்ன. இந்த வேத பகுதி இந்த ரெண்டு வசனங்களோடு முடிவடைகிற விஷயம் அல்ல. இது 25 வசனத்தில் தொடங்கி இந்த 34 வசனம் வரையிலும் ஒரே ஒரு காரியத்தை வலியுறுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து பேசின ஒரு அருமையான சம்பவம். உண்மையிலேயே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல ஒரு அருமையான பிரசங்கியாரை ஒரு காலும் ஒருவரும் கண்டிருக்க முடியாது. இது நான் சொல்ற வார்த்தை கிடையாது. அவரை பிடிக்கிறதற்காக பரிசேயர்கள் போர் வீரர்கள் அனுப்பினாங்க. இப்ப எடுத்து வாசிக்கிற நேரம் இல்லை. அப்படி பிடிக்க அனுப்பும் பொழுது யோவான் 7 இருக்குது, அப்புறம் வீட்டில் படிச்சு. அவரை பிடிக்க போன போர் வீரர்கள் அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது கூட்டத்தில் போய் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. கூட்டம் முடிஞ்சோன்னு பிடிச்சிட்டு வந்துடலாம். கடைசியிலே அவர் பிடிக்காமலே வந்துட்டாங்க. போனவங்க எதுக்கு போனோன்றதே புரியாம வந்துட்டாங்க. பரிசேயர் கேட்கிறாங்க, அவன் எங்கே ஏன் கொண்டு வரலன்னு கேட்கிறாங்க. இவங்க கொடுக்க ரிப்போர்ட் எடுத்து தெரியுமா, அவர் பேசினது போல ஒருவரும் ஒரு காலும் அப்படி பேசினதில்லை அப்படின்னு. ரொம்ப அழகான ஸ்டேட்மெண்ட். அவர் பேசினது போல ஒருவரும் ஒரு காலும் பேசினது. இப்ப அவர் பிடிக்க வந்தவங்க கூட ஏன் வந்தோன்றது தெரியாம மறந்து போயிடுறான். உண்மையில் இந்த வேத பகுதியெல்லாம் படிக்கும் போது எனக்கு அப்படிதான் தோன்றுகிறது. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுறதை குறித்து இதை விட ரொம்ப அழகாக ஒரு மனிதருக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. இந்த 25 34 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆழ்ந்த சத்தியம் இருக்குது. ஆனால் யாருக்குமே புரியக்கூடிய விதத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் அதில் ஸ்பெஷாலிட்டி. ஆழ்ந்த சத்தியம்னு சொல்லி சிலர் பேசுவாங்க, அது யாருக்குமே புரியாது. கடைசியில் என்ன பேசுறாங்க யாருக்குமே புரியாது. இல்ல இதுல வந்து பேசுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமான விஷயத்தை இங்க வச்சிருக்கிறாரு. ஆனா அவர் பேசுறது பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே படிப்பறிவில்லாத, எதுவுமே தெரியாத ஒரு சாதாரண ஒரு லேமேன் அதை புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி பேசியிருக்காரு. அவருடைய பிரசங்கங்கள் பெரும்பாலும் அவருடைய காரியங்கள் எல்லாமே அவர் பப்ளிக்ல கொடுத்த ஸ்பீச் எல்லாமே அப்படிதான். எல்லாரும் புரிந்து கொள்ளும்படி ரொம்ப சிம்பிளான உதாரணங்களை வைத்து சொல்லுகிறார். இந்த பகுதியை இன்னைக்கு நம்ம இந்த கான்டெக்ஸ்ட்லயும் பார்க்க போறோம். அதே நேரத்தில் அதுல இன்னும் சில காரியங்களை அந்த ஆழத்தை கொஞ்சம் நம்ம தோண்டி நம்ம சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறேன். இந்த 6 25-34 வரைக்கும் பார்க்கும் பொழுது மனுஷர்கள் கவலைப்படுகிறார்கள். கவலை என்பது தேவையில்லாத ஒன்று. எதுக்கெடுத்தாலும் கவலை, ஏனே தெரியாம கவலை, எல்லாத்துக்கும் கவலை. இப்படி கவலைப்படுவது என்பது அவசியம் இல்லாத ஒன்று, கவலைப்படுவது நியாயம் இல்லாத ஒன்று, கவலைப்படக்கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய காரியம். நம்முடைய ஆண்டவர் என்னைக்குமே யாருமே கவலையோடு இருக்கிறத அவர் விரும்புறது கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது தேவையில்லாத கவலைகளை ஜனங்கள் உடையவர்களா இருக்கிறாங்க. இது ஜனங்கள்னு சொல்றதை விட இது தேவ பிள்ளைகள் அப்படின்னு நான் சொல்றதுதான் கரெக்ட். தேவையில்லாத கவலைகள். ஏன்னா இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கொடுக்கிற ஒரு அட்ரஸ் பண்ற ஆங்கிள் தான் கொடுக்கிறார். தேவ பிள்ளைகள் கவலை என்பதே வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. எந்த சின்ன விஷயத்திலும் கவலை இருக்கக்கூடாது. கவலை என்று ஒன்று நமக்குள் வருகிறது என்றால் அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்று, ஆண்டவர் அனுமதிக்காத ஒன்று. அப்படி இருக்கும்பொழுது இந்த கவலைப்படுகிறதை தேவ பிள்ளைகளின் உள்ளத்திலிருந்து களைந்து போடும்படியாகத்தான் இத்தனை வசனங்களை இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறார். 10 வசனங்களை பேசியிருக்கிறார் கவலைப்படக்கூடாது என்கிற விஷயத்தில். இதுல கவலைப்படக்கூடாது என்று சொல்லுகிற ஆண்டவர் அதை மட்டும் சொல்லாமல் அதிலிருந்து இன்னும் சில விஷயங்களை சொல்றார். இன்னைக்கு அதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம படிக்கலாம். முதலாவதாக இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த வசனங்களை தியானிச்சுட்டே வருவோம். 25 வசனத்தை முதலாவது வாசிக்கலாம்.
ஆகையால் எண்ணத்தை உண்போம்,
எண்ணத்தை உண்போம்,
எண்ணத்தை குடிப்போம் என்று,
எண்ணத்தை குடிப்போம் என்று,
உங்கள் ஜீவனுக்காகவும்,
உங்கள் ஜீவனுக்காகவும்,
எண்ணத்தை உடுப்போம் என்று,
எண்ணத்தை உடுப்போம் என்று,
உங்கள் சரீரத்துக்காகவும்,
உங்கள் சரீரத்திற்காகவும்,
கவலைப்படாதிருங்கள் என்று,
கவலைப்படாதிருங்கள் என்று
உங்களுக்கு சொல்லுகிறேன்,
உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும்,
ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும்,
உடையை பார்க்கிலும் சரீரமும்,
உடையை பார்க்கிலும் சரீரமும்,
விசேஷித்தவைகள் அல்லவா,
விசேஷித்தவைகள் அல்லவா. இந்த இடத்திலே கவலைப்படுகிறாங்க தேவ பிள்ளைகள். கர்த்தரை அறிந்திருக்கிறவர்கள் கவலைப்படுறாங்க. எதுக்கு கவலைப்படுறாங்க? எண்ணத்தை உண்போம் அப்படின்னு கவலைப்படுறாங்க, எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படுறாங்க, எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படுறாங்க. மூணு விதம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுப்போம். ஒரு உலக பிரகாரமான ஒரு காரியங்கள், அனுதின வாழ்க்கையின் தேவைகள், இதுக்காக கவலைப்படுறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார் இதுக்காக கவலைப்படாதீங்க. நீங்க உடைக்காக கவலைப்படுறீங்க, உடைய விட உங்கள் உடல் விசேஷமான. எண்ணத்தை புசிப்போம் அப்படி நீங்க கவலைப்படுறீங்க, எதுக்கு? சாப்பிட்டு சரீரத்துக்காக. ஆனால் அழிந்து போகிற சரீரத்திற்காக, உணவுக்காக கவலைப்படாதீங்க. உங்களுக்குள்ள ஒரு ஜீவன் ஒன்று இருக்குது. இந்த சரீரத்தை விட உங்கள் ஜீவன் விசேஷமானது. நீங்கள் உடுத்துகிற உடைய விட உங்களுடைய உடல் விசேஷமானது. உங்கள் உடையை விட உங்களுக்குள் இருக்கிற ஜீவன் விசேஷமானது. எப்படி கொடுக்கிறார் பாருங்க. நம்ம வெளிப்பிரகாரமான காவிரியத்துக்கு கவலைப்படுறோம், உடைக்காக கவலைப்படுறோம். ஆனா சொல்றார் உடையை விட உடல் விசேஷமானது. அடுத்தது உடைக்காக கவலைப்படுறோம். அவர் சொல்றாரு உடையை விட அந்த சரீரம் விசேஷமானது. இந்த சரீரத்துக்குரிய காரியத்துக்கு கவலைப்படுறோம், அதை விட உள்ளுக்குள் இருக்கிற ஜீவன் விசேஷமானது. இப்ப இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு ஜீவன் விசேஷமானது அப்படிங்கிறார். ஜீவன் விசேஷமான. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கவலைப்படுகிற ஜனங்கள் ஜீவனுக்காக கவலைப்பட்டாங்களா? எது விசேஷமோ அதுக்கு கவலைப்படல, எது நிரந்தரமானதோ அதுக்கு கவலைப்படல, எது நித்தியத்தை சுதந்திரிக்க போகிறதோ அதுக்கு கவலைப்படல. ஆனால் இவங்க கவலைப்படுறதெல்லாம் அழிந்து போகிற உணவு, அழிந்து போகிற உடை, அழிந்து போகிற சரீரம், இதுக்குத்தான் கவலைப்பட்டாங்களே தவிர அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஜீவன் என்று ஒன்று இருக்கிறது, அதை குறித்து ஜனங்கள் கவலைப்படவில்லை. இந்த இடத்துல அவர் கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லுகிற இடத்துல நான் உங்களுக்கு ரிவர்ஸ்ல ஒன்று சொல்றேன். நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒன்று இருக்குது, அடுத்த சைடு நம்ம பார்க்கணும். கவலைப்படக்கூடாது என்று ஒரு லிஸ்ட் கொடுக்கும் போது அந்த லிஸ்ட்ல மிஸ் ஆகிற ஒன்று இருக்குது. அவர் கொடுக்கிற லிஸ்ட்ல ஒன்று மிஸ் ஆகுது, என்னது? ஜீவன். அந்த இடத்துல பார்க்கும் பொழுது மனுஷர்கள், தேவ பிள்ளைகள் அதுக்காக பெரும்பாலும் கவலைப்படாமல் அழிவுள்ள காரியத்துக்காக கவலைப்படுறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு அழிவில்லாத ஜீவன் ஒன்று இருக்கிறதே அப்படிங்கிறார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கவலைப்பட வேண்டிய ஒன்று என்று ஒன்று உண்டானால் நம்முடைய ஜீவனுக்காக நாம் கவலைப்படணும். நம்முடைய ஜீவனுக்காக கவலைப்படும். கவலைப்படாமல் இருக்க வேண்டிய காரியத்தை பேசும் பொழுது கவலைப்பட வேண்டிய ஒரு காரியத்தையும் நாம் கவனிக்கணும். ஜீவனுக்காக கவலைப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் வேறு எதை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது. நம்முடைய ஆத்தும நிலைமை, அதை குறித்து ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் கவலை கொள்ள வேண்டும். என் ஆத்மாவுடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது, என்னுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது, என்னுடைய ஆவிக்குரிய நிலை நான் எப்படி இருக்கிறேன், அதுக்காக நம்ம கவலைப்படணும். கவலைப்படணும், அதுக்கு தான் நம்ம கவலைப்படணும். அதனால இப்ப நம்ம என்ன செய்யறோம், கவலைப்பட வேண்டியதற்கு கவலைப்படுறதில்லை, கவலைப்பட வேண்டாதவைகளுக்கு கவலைப்பட்டு இருக்கிறோம். உண்மையாகவே நம்முடைய ஆத்மாவுக்காக நாம் கவலைப்படுவோமானால் மற்ற எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே வராது. ஆத்மா செழிப்பாயிடுச்சுன்னா எல்லாமே கரெக்ட் ஆயிடும் இல்ல. ஆத்மாவுக்காக ஒருவன் கவலைப்படுகிறவனா இருப்பானால் அவன் மற்ற எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்பட வேண்டிய நிலைமை அவனுக்கு வராது. ஆனால் ஆத்மாவுக்காக ஒருவன் கவலைப்பட தவறும் பொழுதுதான் அவருடைய வாழ்க்கையில மற்ற காரியங்கள் எல்லாம் குறைவுபடுகிறதுனாலே மற்ற காரியங்களுக்காக கவலைப்பட வேண்டிய நிலைமைக்குள் அவன் தள்ளப்படுகிறான். அதனாலே கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிற இந்த வேத பகுதியை கவனிக்கும் பொழுது கவலைப்படுங்கள் என்று சொல்லி நான் முதலாவது ஒரு காரியத்தை சொல்றேன். கவலைப்பட வேண்டியது உங்கள் ஆத்மாவை குறித்து கவலைப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் என்னுடைய ஆத்ம நிலைமை குறித்து நான் ஏன் சரியா ஜெபிக்காம இருக்கிறேன், நான் ஏன் சரியா வேதத்தை வாசிக்காம இருக்கிறேன், நான் ஏன் கர்த்தரை தேடுகிற உணர்வு குறைஞ்சு போய் இருக்கிறேன், நான் ஏன் கர்த்தருடைய சமூகத்தை குறித்த ஒரு தாகம் இல்லாம இருக்கிறேன், இதுக்கு நம்ம கவலைப்படணும். இதை நம்ம வாழ்க்கையில் நம்ம யோசிக்கணும். நம்முடைய நிரந்தரமான காரியங்கள், நம்மை நித்தியத்துக்கு நேராய் நடத்துகிற காரியங்கள், இந்த காரியங்களை குறித்து யோசிக்கணும். இந்த காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட வேண்டும். ஆனா இதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத காரியத்திற்காய் கவலைப்படுகிறோம். ஆண்டவர் அனுமதிக்காத ஒன்றுக்காக கவலைப்படுகிறோம். அதனால முதலாவது நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு உங்களுக்கு ஏழு விஷயம் சொல்ல போறேன். இந்த சின்ன பகுதியிலிருந்து ஏழு காரியங்களை உங்களுக்கு நான் வரிசையா சொல்ல போறேன். முதலாவது, கவலைப்பட வேண்டிய ஒன்று என்று உண்டானால் உங்கள் ஆத்மாவுக்காக, உங்கள் ஜீவனுக்காக, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நீங்க கண்டிப்பா கவலைப்படணும். அப்பதான் அது குறித்து நீங்க கேர் எடுக்க முடியும். அதுல கவலை இல்லாம கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. ஆத்மாவை குறித்து மட்டும் கேர் எடுக்கணும். அப்போ அதுக்குள்ள எல்லாமே அடங்கிவிடும். இரண்டாவது, 26 வசனத்தை வாசிக்கலாம்.
ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள்.
ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள்.
அவைகள் விதைக்கிறதும் இல்லை.
அறுக்கிறதும் இல்லை.
களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளிலும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார்.
அவைகளிலும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார்.
அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா.
அடுத்தபடியாக 26 வசனத்தில் உங்கள் ஆண்டவரை நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஏன் நமக்கு கவலை வருது, உலக பிரகாரமான கவலை வருதுன்னா ஆண்டவரை நம்ம சரியா புரிஞ்சுக்கல. ஆண்டவரை சரியா புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனாலதான் அநேகருக்கு, தெய்வ பிள்ளைகளுக்கு கவலை. உங்கள் ஆண்டவரை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே ஆண்டவரை குறித்து என்ன சொல்லுகிறது, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். இரண்டாவது, நம்ம ஆண்டவரை புரியணும். நம்முடைய ஆண்டவருடைய காரியம் என்ன, தான் படைத்திருக்கிற தன்னுடைய படைப்புகள் எல்லாவற்றுக்கும் அவர் பிழை பூட்டுகிறவர், ப்ரொவைடர். இது நமக்கு தெரியணும். என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், சும்மா படைச்சிட்டு எப்படியோ போட்டோம் அப்படி நினைக்கிறது இல்லை. தான் படைத்தவைகளை பிழை பூட்டுகிறவர். அவர் மனுஷனை போல இல்லை. இன்னைக்கு நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா மனுஷர்கள் எத்தனையோ பிள்ளைகள் பிறக்கிறாங்க, குடும்பத்தில் பிறக்க வைக்கிறாங்க, ஆனா எல்லா பிள்ளைகளுக்கும் போதிய அளவுக்கு பிழை போட்ட வசதி இல்லாம கடைசியில் எங்கெங்கயோ கொண்டு போய் விட்டுறாங்க, ஆர்பனேஜில் கொண்டு போய் விடுறாங்க. தாங்கள் பெற்ற பிள்ளைகளையே வருமானம் இல்லாம இங்க ஆர்பனேஜில் கொண்டு போய் விடுறாங்க. தாங்கள் பெற்ற பிள்ளைகளை அவர்களால் பிழை போட்ட முடியல, தாங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு அவர்களால் போஷிக்க முடியல. சிலர் தங்கள் பிள்ளைகளை பிச்சை எடுக்க விடுறாங்க, இன்னும் சிலர் தங்கள் பெற்ற பிள்ளைகளை பிச்சை எடுக்கிறதுக்கு வாடகைக்கு விடுறாங்க. கை குழந்தைகளை தூக்கிட்டு போய் இந்த சிக்னல்ல பிச்சை எடுக்கிறாங்க தெரியுமா, அது அவங்க குழந்தைகள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சிக்னல்ஸ்ல நின்று கையில் சின்ன சின்ன கை குழந்தை, சின்ன மாச குழந்தைகள் எல்லாம், 3 மாசம், 6 மாசம், 8 மாசம், அத்தனை சின்ன கை குழந்தைகள். அது அவங்க பெற்ற குழந்தைகளும் கிடையாது, பெற்றவர்கள் வேறொருத்தர் அந்த குழந்தைகளை பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு வாடகை கொடுத்து அனுப்புறாங்க. என்ன ஒரு கேவலமான நிலைமை இல்ல? அந்த 3 மாசம் 6 மாசம் குழந்தை சம்பாதிக்குது, பிச்சை எடுக்கிறதுக்கு உதவி செய்து சம்பாதிக்குது, பெற்ற தாய் அதை வாடகைக்கு விடுற அந்த குழந்தை. இதுல என்ன தெரியுதுன்னா, உலகத்தில் மனுஷர்கள் தாங்கள் பெறுகிற பிள்ளைகளை போஷிக்கிறதில்லை, பராமரிக்க முடியறதில்லை. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, அதை வாடகைக்கு விடுகிற அளவுக்கு இன்னைக்கு மனுஷனுடைய நிலைமை இருக்குது. ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படி கிடையாது, தான் படைத்த எல்லாவற்றையும் பிழை போட்டுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். தான் படைத்திருக்கிற அத்தனை சிருஷ்டிப்புகளையும் அவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளும் பொழுது, கர்த்தருக்குள் வரும் பொழுது, அவர்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களை ஆண்டவர் பிழை போட்டுகிறவர். அதிசயமான விதத்தில், அற்புதமான விதத்தில், எப்படியாவது ஒரு விதத்தில் அவருடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார், எப்படியாவது ஒரு விதத்தில் அவருடைய காரியங்களை கவனிப்பார். ஒருபோதும் தன்னுடைய படைப்புகளை பட்டினி போடுகிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறவராய் இருக்கிறார். இதுதான் ஆண்டவரை நீங்க தெரிஞ்சுக்கணும், தன்னுடைய படைப்புகளை ஒருபோதும் பட்டினி போடாதவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஒருபோதும் பட்டினி போடாதவர், அவைகளை பிழை போட்டுகிறவர். இதெல்லாம் நமக்கு புரியறதில்லை, அவர் ஆண்டவரை புரியாததுனாலதான் கவலை வருது. முதலாவது, கவலைப்பட வேண்டியதற்கு கவலைப்படாமல் கவலைப்படாத காரியங்களுக்கு கவலைப்படுறோம். கவலைப்பட வேண்டியதற்கு கவலைப்படாததுனாலதான் கவலைப்பட வேண்டியா வேண்டாத காரியங்களுக்கு கவலை வருது. ஃபர்ஸ்ட் காரியம். ரெண்டாவது, ஆண்டவரை அறிந்து கொள்ளாததுனாலதான் கவலையே வருது. தன்னுடைய படைப்புகள் எல்லாவற்றையும் அவர் போஷிக்கிறவர் என்பதுதான் நம்முடைய ஆண்டவரை குறித்த ரெண்டாவது காரியம். நம்முடைய ஆண்டவரை குறித்த காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, 26 மறுபடியும் வாசிக்கலாம்.
ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும்
அவைகளிலும்
உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா,
அல்லவா. மூன்றாவது, உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் ஸ்தானத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, உங்களை படைத்தவரை அறிந்து கொள்ளுங்கள். மூன்றாவது, உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீங்க யாரு, நம்ம யாருங்கிறது நமக்கு தெரியாததுனாலதான் நமக்கு கவலை வருது. புரியுதுல, நம்ம யாரு நமக்கு தெரியல, நம்ம யாருன்னு நமக்கு தெரியல. ஒரு தேவ பிள்ளைக்கு தான் யார் என்பது தெளிவா தெரியணும், நான் யார், நான் யார். தேவனுடைய எல்லா படைப்புகளிலும் விசேஷமானவன் நான். மனிதனை ஆண்டவர் எல்லாவற்றிலும் தலையான சிருஷ்டியாய் உண்டாக்கினார், ஆனால் அவன் பாவம் செய்து அந்த மகிமையெல்லாம் இழந்து போனான். ஆனா ரட்சிக்கப்பட்டவுடனே இழந்த மகிமை நம்ம பெற்றுக் கொள்ளுகிறோம், திரும்பவும் ஆண்டவர் கொடுக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது நான் யார், இந்த உலகத்தில் இருக்கிற சகல சிருஷ்டிகளிலும் தலையான சிருஷ்டிப்பு நான், என்னை விட பெட்டரான ஒரு சிருஷ்டிப்பு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது, என்னை விட சிறந்த சிருஷ்டிப்பு ஆண்டவரிடத்தில் வேற எதுவுமே கிடையாது. நான் தான் தி பெஸ்ட், நான் தான் ஆண்டவருடைய சிறந்த படைப்பு, நான் தான் தலையான படைப்பு, நான் தான் உயர்ந்த ஒரு படைப்பு. இந்த உலகத்தில் இருக்க எல்லாவற்றை விட என்னை ஆண்டவர் உயர்ந்ததாய் வைத்திருக்கிறார். அது நமக்கு தெரியணும். மனுஷர் பார்வையில் அது தெரியாது. நீங்க பாத்தீங்கன்னா உலக சட்டங்கள் அப்படி இருக்கும். ஒரு மனுஷன் அனாவசியமே இன்னொரு மனுஷனை கொலை செய்யறாங்க, அது பெரிய விஷயமா இல்லாம போயிடுது. ஆனா ஒரு மனுஷன் காட்டில் இருக்க ஒரு மானா சுட்டுட்டான்னா உடனே பிடிச்சு கொண்டு போய் ஜெயில போட்டுருவாங்க. ஒரு மிருகத்துக்கு கொடுக்கிற மரியாதை கூட என்ன செய்யல, மனுஷனுக்கு எல்லாம் போயிடும். அது பெரிய கிரைம், பெரிய கிரைம் ஆயிடும். யாராவது மயில் தொகை யாராவது வச்சிருந்தா பிடிச்சி தூக்கி போய் உள்ள ஜெயில அடிச்சிருவாங்க. இதுதான் சட்டம் தான். ஆனா இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில் எத்தனை காரியங்கள் மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷனுக்கு காரியம் நடக்குதானால் அதை யாரும் கேட்பார் இல்லை. ஆனால் அவைகளுக்கு அவ்வளவு மரியாதை இருக்கு. தேவனுடைய பார்வையில் என்ன, அவருடைய எல்லா சிருஷ்டிப்புகளிலும் மனிதன் தான் சிறந்தவன். அவன் தேவ மகிமை இழந்து போனதுனால்தான் கீழே கீழ் மட்டத்தில் போயிட்டான். ஆனாலும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடியினால் அந்த தலையான சிருஷ்டிப்பு என்கிற ஸ்தானத்திலே நான் கொண்டு வரப்பட்டிருக்கிறேன். என் ஆண்டவருடைய பார்வையில் என்னை விட விசேஷமானது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆமேன். இது தெரியும் நமக்கு. என் ஆண்டவருடைய பார்வையில் என்னை பார்க்கிலும் சிறந்தது எதுவுமே இல்லை. நான் தான் தி பெஸ்ட். என்னை விட மேலானது எதுவுமே கிடையாது. நான் தான் சிறந்தவன். என் ஆண்டவருடைய பார்வை, அவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகளிலே நான் தான் சிறந்தவன். இப்படி என்னை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டதனாலே அந்த ஸ்தானத்தை நான் மறுபடியும் அடைந்திருக்கிறேன். ஆதாம் அந்த ஸ்தானத்தில் உருவாக்கப்பட்டான், அவன் இழந்தான். இப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டதனாலே மறுபடியும் அந்த ஸ்தானத்துக்குள் நான் வந்திருக்கிறேன். அதனால என்னை விட சிறந்ததாக ஆண்டவர் இந்த உலகத்தில் எதையுமே நினைப்பதில்லை. அப்போ நான் ஏன் கவலைப்படணும்? நம்ம யார் என்று நாம் அறிந்தால் நமக்கு கவலை என்பது வராது. மூணாவது, நம்மளை யாருன்னே நமக்கு தெரியல. என்னை விட சிறந்தது ஆண்டவருடைய சிருஷ்டிப்புகள் எதுவுமே இல்லை. இந்த உள்ளம், இந்த உணர்வு நமக்குள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக கவலை வராது. கவலை வராது. என்னை கத்தர் அப்படி வச்சிருக்கிறார் இல்ல, அதுதான் கவலையை வராம தடுக்கும். நாலாவது, மூன்றாவது, கத்தரை அறிந்து கொள்ளுகிறோம். நாலாவது 27 வசனத்தை வாசிங்க.
கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை
நூற்கிறதும் இல்லை என்றாலும்
சாலமோன் முதலாய் தம் சர்வ மகிமையிலும்
அவைகளில் ஒன்றை போலாகிலும்
உடுத்தி இருந்ததில்லை என்று
உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இடத்திலே ஆண்டவர் இந்த 10 வசனங்களிலே 25 வசனத்தில் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. 27 வசனத்தில் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. 28 வசனத்தில் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. 31 வசனத்தில் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. 34 வசனத்திலையும் கவலைப்படக்கூடாதீங்கன்னு சொல்லியிருக்கிறார். இந்த 10 வசனத்தில் 5 முறை கவலைப்படாதீங்கன்னு 5 தடவை திருப்பி சொல்லியிருக்கார். 2 வசனத்துக்கு ஒரு முறை சொல்றார். 10 வசனத்தில் 5 முறை கவலைப்படாதீங்கன்றார். ஏன் ஆண்டவர் இந்த இடத்திலே கவலைப்படக்கூடாது என்று சொல்லுகிறார்? 4, ஏன் இந்த ஒரு வார்த்தை அவர் திரும்ப ஆழமாய் வலியுறுத்துகிறார்? கவலையும் விசுவாசமும் ஒன்று கொன்று எதிரானது. புரியுதுங்களா? கவலையும் விசுவாசம் ஒன்று கொன்று எதிரானது. நான் அடுத்த பாயிண்ட் சொல்லும்பொழுது அதனுடைய மேன்மை உங்களுக்கு புரியும். அதுக்கு அடுத்தது வந்து விசுவாசத்தை டீச் பண்ண போறாரு. அதுக்குனால அதுக்கு முன்னால கவலையை வந்து நம்ம வாழ்க்கையிலிருந்து களைகிறார். நம்ம விசுவாசிங்கிறோம், விசுவாசி என்று சொல்லுகிற ஒரு நபர் தன் வாழ்க்கையிலே கவலை ஏதாவது ஒரு விஷயத்தில் கவலைப்படுவானால் அவன் ஒரு சரியான விசுவாசியாக ஒருபோதும் இருக்க முடியாது. புரிதலாம். ஒரு விசுவாசி என்கிறவன் கவலைப்படுகிறவனா இருப்பானால் அவனால் ஒருபோதும் விசுவாசிக்க முடியாது. விசுவாசமும் கவலையும் ஒன்றுக்கொன்று எதிரானது, நேர் எதிரானது. கவலை இருந்தால் விசுவாசம் வராது, விசுவாசம் இருந்தால் கவலை வராது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரியம் விசுவாசம். ஆனால் உங்கள் உள்ளத்திலே கவலை என்பதற்கு நீங்க கொஞ்சம் இடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க விசுவாசத்தில் கட்டி எழுப்பப்படவே முடியாது. விசுவாசத்தில் கட்டி எழுப்பப்படாத பட்சத்திலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. அதனாலதான் இந்த இடத்துல இந்த 10 வசனங்களில் 5 முறை திரும்ப 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 கவலைப்படாதீங்க, 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 கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இவ்வளவு தூரம் ரிப்பீட் பண்றார். இவ்வளவு ரிப்பீட் பண்ணுவதற்கு ஒரே காரணம், கவலை உங்கள் விசுவாசத்தை கொன்றுவிடும். விசுவாசமே உங்களுக்கு வராமல் கெடுத்துவிடும். விசுவாசம் வரலன்னா எதுவுமே வராது. உங்க வாழ்க்கையில் எதுலையுமே நீங்க ப்ராஸ்பர் ஆக முடியாது. ஃபெய்த் இல்லைன்னா எந்த விஷயத்துல நீங்க ப்ராஸ்பர் ஆக முடியாது. எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரியமே விசுவாசம் தான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதல் ஸ்டெப்பே விசுவாசம் தான். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இல்லையா? ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ரட்சிப்பே விசுவாசம் தான். அந்த விசுவாசத்தில் ஆரம்பிச்சுதான் நம்முடைய வாழ்க்கை விசுவாசத்தில் தான் போய் முடிக்கணும். விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு. பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எங்க கொண்டு போய் முடிக்க சொல்றார் பாருங்க, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ரட்சிப்பு விசுவாசத்தில் ஆரம்பிக்கிறது. பவுல் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் பொழுது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை காத்துக்கொண்டேன், பரிசுத்த வாழ்க்கை காத்துக்கொண்டேன் கூட சொல்லல, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அந்த விசுவாசத்துக்குள்ள தான் எல்லாமே அடங்கிடுது. அதனாலதான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு கொண்டு போய் முடிக்கிறார். அப்ப ஃபெய்த் ரொம்ப முக்கியம். கவலை என்பது விசுவாசத்திற்கு முதல் எதிரி, மிகப்பெரிய எதிரி. இந்த கவலை என்பதற்கு நம்ம இடம் கொடுத்துட்டாலே விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் வரவே வராது. அதனாலதான் ஆண்டவர் இந்த மத்தேயு 6 அதிகாரத்தில் 25-34 வரைக்கும் சொல்றதுக்குள்ளேயே, இந்த 10 வசனத்துக்குள்ளேயே 5 முறை திரும்ப 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 இந்த கவலை என்கிற காரியத்தையே நம்ம வாழ்க்கையிலிருந்து எடுக்கிறதற்கு அவ்வளவு ரிப்பீட் பண்றார், சொல்லிக்கிட்டே வர்றார். அடுத்தது 5வதாக, 4 காரியம் சொல்லிட்டு 5வதாக, இந்த விசுவாசம் என்பது எப்படி வருகிறது? வாசிக்கலாம், 6 அதிகாரத்தில் 28-29 2 வசனங்களை வாசிக்கலாம்.
உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன?
நீங்கள் கவலைப்படுகிறது என்ன?
காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள்.
காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள்.
அவைகள் உழைக்கிறதும் இல்லை,
அவைகள் உழைக்கிறதும் இல்லை,
நூற்கிறதும் இல்லை,
நூற்கிறதும் இல்லை
என்றாலும்,
என்றாலும்
சாலமோன் முதலாய்,
சாலமோன் முதலாய்
தன் சர்வ மகிமையிலும்,
தன் சர்வ மகிமையிலும்
அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை,
அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று
உங்களுக்கு சொல்லுகிறேன்,
உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த 28-29 வசனங்களிலே சில காரியத்தை கவனிக்க சொல்றார். உழைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன, காட்டு புஷ்பங்களை எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள் அப்படின்னார். அடுத்தது பார்க்கும் பொழுது சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்தது இல்லைங்கிறார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பார்க்க சொன்னார், காட்டு புஷ்பங்களை கவனித்து பார்க்க சொல்றார். எதுக்கு இந்த கவனித்து பார்க்கிறது? கவனித்து பார்க்க சொல்லுவதன் காரணம் என்ன? விசுவாசம் என்பது ஜெபத்தினால் வருகிறது கிடையாது. ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை தாங்க, ஜெபிச்செல்லாம் வராது. விசுவாசத்தை ஜெபிச்சு வாங்குற விஷயம் கிடையாது. விசுவாசம் என்பது நம்முடைய ஆண்டவர் நமக்குள் வளர பண்ணுவதற்கு நமக்கு முன்பாக வைத்திருக்கிற சாட்சிகளை கவனிக்கணும். நமக்கு முன்பாக இருக்கிற சாட்சிகள் அதை தான் கவனிக்கணும். இப்ப பாருங்க, எபிரேயர்கள் எழுதுன நிருபம் 11 அதிகாரத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எடுக்க வேண்டாம், நமக்கு தெரியும். இந்த 11 அதிகாரம் ஃபுல்லா விசுவாச வீரர்களுடைய பட்டியல் லைன் ஆரம்பிக்கிறார். ஆபேல் ஆரம்பிச்சு விசுவாச வீரர்கள் அப்படி பெரிய லிஸ்ட் அப்படி கொண்டு போறார். 11 அதிகாரம் ஃபுல்லா லிஸ்ட். அது முடிச்ச பிறகு 12 அதிகாரம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவும். இது என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய டீச்சிங் மெத்தட் பார்த்துங்க. விசுவாசம் என்பது சொல்லிக் கொடுத்து வருகிறது கிடையாது, ஜெபித்து பெற்றுக் கொள்கிற விஷயமும் கிடையாது. விசுவாசம் என்பது சாட்சிகள் மற்றும் காரியங்களை பார்த்து வளர்த்துக் கொள்ளுகிற ஒரு காரியம். வளர்க்கணும், வளர்த்துக் கொள்ள வேண்டிய விஷயம். சீஷர்கள் கூட இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, கேட்டாங்க, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் ஆண்டவரே. நாங்க ரைட்பா, உங்களுக்கு நிறைய விசுவாசத்தை இன்னையோட நாங்க கிராண்ட் பண்ணிட்டேன்னு சொன்னாரா? இல்ல, சொல்லல. எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் கேட்டதுக்கு உடனே ஆண்டவர் சரி உனக்கு நான் இன்னிலிருந்து பெரிய விசுவாசத்தை கொடுத்துட்டேன், இல்ல அப்படி சொல்லல. விசுவாசம் என்பது பார்த்து, சாட்சிகளை பார்த்து, மற்ற காரியங்களை பார்த்து நம் வாழ்க்கையில் வளர செய்ய வேண்டும். அதனாலதான் பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள் பட்டியல லிஸ்ட் அப்படி கிளீனா கொடுத்துட்டு மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இப்படி எல்லாம் உங்களுக்கு முன்னால் இருக்குது. அவங்க லைஃப பாருங்க, ஒவ்வொருத்தரும் எப்படி விசுவாசத்தில் நடந்தாங்கன்னு பாருங்க, அவங்க லைஃப பாருங்க. பார்த்து உங்கள் வாழ்க்கையில விசுவாசத்தை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் வளருங்கள் என்று வேதம் சொல்லுது. இதுக்கு இன்னும் உங்களுக்கு பிராக்டிக்கலா உங்களுக்கு நான் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து எப்படி விசுவாசத்தை டீச் பண்றாருன்றதை உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு நான் சொல்றது இன்னும் விவரமா உங்களுக்கு புரியும். எடுத்துக்கொள்ளுங்கள், மார்க் எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள். இந்த வேத பகுதியை கவனிக்கும் பொழுது உங்களுக்கு இயேசு கிறிஸ்துடைய டீச்சிங் மெத்தட் எப்படி அதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான்னு புரியலாம். 11 அதிகாரம் 12 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது
இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை
தூரத்திலே கண்டு
அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார்.
அத்திப்பழ காலமாயிராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது
அதில் இலைகள் இல்லாமல்
வேறொன்றையும் காணவில்லை.
அப்பொழுது இயேசு அதை பார்த்து
இது முதல்
ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்தில்
கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள்.
போதும், இது நம்ம வாழ்க்கையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். இந்த சம்பவத்தை நீங்க எத்தனையோ தடவை பைபிள்ல படிச்சிருப்பீங்க. இதை குறிச்சு உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் கூட இருக்கும், ஆண்டவர் ஏன் இந்த அத்தி மரத்தை சபிக்க வேண்டும்? இன்னைக்கு காலையில் சொன்ன அத்தி மரம்னாவே ஸ்பெஷல். அதுல ஏறினாலும் ஆண்டவர் பிடிப்பார், கீழே உட்கார்ந்தாலும் ஆண்டவர் பிடிப்பார். ஆனா அந்த அதே அத்தி மரத்தை கர்த்தர் ஆண்டவர் இங்கே சபிக்கிறார். நான் சொல்றேன், இந்த இடத்துல ஆண்டவர் இந்த அத்தி மரத்தை சபித்ததுல ஏதாவது நியாயம் இருக்குதா? ஏதாவது நியாயம் இருக்குதா? பிராக்டிக்கலா பார்த்தா எந்த நியாயமும் கிடையாது. நான் ஓபனா சொல்லுவேன், பிராக்டிக்கலா பார்த்தா எந்த நியாயமும் கிடையாது. ஆனால் அதுக்கு பிறகு ஒரு காரியம், பின்னால ஒரு விஷயம் இருக்குது. ஏன் நான் நியாயம் இல்லை என்று நான் சொல்றேன்னா, அவருக்கு பசி உண்டாயிற்று. நேச்சுரல், அத்தி மரம் இருக்குது, பழம் இருக்கான்னு தேடுறாரு. அது சீசனா இருந்து அதுல பழம் இல்லைன்னா சபிக்கிறதுல நியாயம் இருக்குது. அது அத்திப்பழ காலம் இல்லைன்னு போட்டிருக்கு பைபிள்ல. சீசன் கிடையாது. சீசன் இல்லாத இந்த காலத்தில் அவர் எப்படி அந்த மரத்திலே கனியை எதிர்பார்த்திருக்கலாம்? நியாயம் இல்லையே. சீசன் காலத்தில் சீசன் இல்லைன்னா நம்ம கோவப்படலாம், சபிக்கலாம், ஓகே. சீசன் இல்லையே, சீசன் இல்லாத ஒரு காலகட்டத்தில் அதுகிட்ட அவர் எப்படி அந்த கனியை எதிர்பார்த்திருக்கலாம்? எதிர்பார்த்ததே நியாயம் இல்லையே. அப்படி இருக்கும்பொழுது அது கனி கொடுக்கலன்னு உடனே அவத ஏன் அவர் சபிக்கணும்? சிலருக்கு இது கேள்வி, ஏன் அத்தி மரத்தை சபிச்சார், ஏன் அத்தி மரத்தை சபிச்சார்? ஆண்டவர் எதை செஞ்சாலும் அதுல ஒரு ரீசன் இருக்கு. ரீசன் இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டார். அவர் தமிழ் தரையிலே உமிழ்ந்தார்னா கூட அதுல ஒரு ரீசன் இருக்குது. அதுல கூட தன் மண்ணை குழைத்து ஒரு கண்ணை உண்டாக்குவார். என்ன செஞ்சாலும் அதுல ஒரு ரீசன் இருக்கு. ரீசன் இல்லாம நம்ம ஆண்டவர் ஒரு சின்ன விஷயத்தை கூட தன் காலத்தில் அவர் செஞ்சதே கிடையாது. எல்லாத்திலையும் அர்த்தத்தோடு தான் செஞ்சார். அர்த்தம் இல்லாமல் அவர் எதையுமே செய்யல. இப்ப பாருங்க, இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது அதை அவர் ரகசியமா செய்யல. தனியா போய் மரத்தை பார்த்து அமைதியா, இனி உனக்குள்ள ஒரு கனி வரக்கூடாது அப்படின்ட்டு அவர் பேசாம போல பப்ளிக்ல போய் நின்று பாக்குறாரு. சீஷர்கள் கூட இருக்கிறாங்க, கனியை இருக்கான் தேடுறாரு. உடனே உன்னில் ஒருவரும் ஒரு காலம் கனியை புசியாது இருக்க கடவன் பப்ளிக்க சபிக்கிறார். வேதம் தெளிவா சொல்லுது, அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். இந்த காரியத்தை செஞ்சதை பர்பஸ் செஞ்சார். சீஷர்கள் இதை கேட்கணும், ரகசியமா செய்யல. அவங்க இவர் என்ன செய்யறாருன்றத பார்க்கணும், என்ன சொல்றாருன்றத கேட்கணும். அதுக்குதான் செஞ்சார். அதனாலதான் தெளிவா மார்க்கரை எழுதுறார், அவருடைய சீஷர்கள் அதை கேட்டார்கள். இப்ப இந்த சம்பவத்தை நீங்க இதோட முடிஞ்சிச்சு நினைக்கிறீங்களா? முடியல, இதோடைய காரியங்கள் தொடர்கிறது. 19 வசனத்தில் தொடர்ந்து படிக்கலாம்.
சாயங்கால காலமான பொழுது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார்.
இப்பொழுது அந்த பெத்தானியா கிராமத்துல வந்து ஊழியத்தை செய்து நகரத்துல புறப்பட்டு போறார். போகும்போது
மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து
அவரை நோக்கி
ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான்.
இதுக்குதான் இவர் ஆண்டவர் அதை செஞ்சார். நான் ஃபுல்லா சொல்றேன். பின்னால இந்த பெத்தானிய கிராமத்துக்கு வராங்க. அவருக்கு பசி, அத்தி மரத்துல பழத்தை தேடுறாரு. சீசன் இல்ல, பழம் இல்ல. உடனே அதை சபிக்கிறார். எல்லாருக்கும் முன்னால பப்ளிக்க சபிக்கிறார். உள்ள போறார், ஊழியம் செய்யறார். அந்த நாளெல்லாம் ஊழியம் செய்யறாங்க. சாயங்காலத்தில் கிளம்புறாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த வழியா, அந்த அத்தி மரம் இருக்கிற வழியை திரும்பி வராங்க. அடுத்த நாள் பார்க்கும் பொழுது அந்த மரம் எல்லாம் பட்டு போயிருக்கிறது. இலைகள் எல்லாம் அப்படியே காய்ந்து போயிற்று. பேதுரு அவருடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கவனிக்கிறவன். அவர் என்னென்ன செய்கிறார் என்பதை கூர்ந்து கவனிக்கிறவன். இப்ப இந்த அத்தி மரத்தை பார்த்த உடனே இவனுக்குள் உடனே ஞாபகம் வருது. உடனே ஆண்டவரை பார்த்து சொல்ற, ஆண்டவரே, பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீ சபித்த அத்தி மரம் பட்டு போயிற்று. இந்த காரியம், இந்த ஸ்டேட்மெண்ட் வரணுன்றதுக்கு தான் இதை செஞ்ச. நீ சபித்தீர், இந்த அத்தி மரம் பட்டு போயிட்டு நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனீனா நடந்துருச்சு, உடனே காஞ்சி போச்சு. பாருங்க ஆண்டவரே, இப்ப எதுக்காக இந்த மரத்தை சபிக்கணும்? காரணம் இல்லாமல் எது கார் எந்த கார் சீசன் இல்லாத நேரத்தில் எதிர்பார்த்து எந்த காரணமுமே இல்லாமல் ஒரு அப்பாவி மரத்தை ஏன் இவர் சபிக்கணும்னு சாதாரணமா தோணும். ஆனால் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கும் சரி நமக்கும் சரி ஒரு பாடத்தை கற்பிக்க நினைக்கிறார். வாசிக்கலாம் 22 வசனம். அடுத்த வசனத்தை வாசிப்போம்.
இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்க.
இதுதான் பாயிண்ட். இங்கதான் சப்ஜெக்டுக்கு வராரு. இந்த அத்தி மரத்தை இவர் பார்த்ததும், இவரை இவர் சபித்ததும், சீசன் இல்லாத காலத்திலே அதன் இடத்துல போய் கனியை எதிர்பார்த்ததும், கிடைக்காமல் போய் கோபத்தோடு அதை சபித்ததும், ஏன் இது அவசியம் இல்லையே, காரணம் இல்லையே, இது நியாயம் இல்லையே நம்ம நினைக்கலாம். ஆனால் இந்த விஷயத்துக்கு தான் வராரு. ஃபெய்த்தை டீச் பண்றதுக்கு பாக்குறாரு. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இப்ப சப்ஜெக்ட் வந்துட்டாரு. இந்த கேள்வி எப்ப என் உள்ளத்துல வரும், எப்பொழுது இந்த மரத்தை குறித்த டாபிக் வரும், அப்ப நம்ம சப்ஜெக்ட் ஆரம்பிக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஏனென்றால் விசுவாசத்தை பிரீச் பண்ணி சொல்லிக் கொடுத்து கற்றுக் கொடுக்கிறது கஷ்டம். விசுவாசத்தை சாதாரணமாக ஜபத்திலே அவர்களுக்கு அப்படியே உள்ள போய் பிளான் பண்றது விஷயம் கிடையாது, அப்படி செய்ய முடியாது. விசுவாசத்தை கற்றுக்கொள்வதற்கு நமக்கு படிப்பினைகள், நமக்கு சாட்சிகள் நமக்கு முன்னால வேணும். அதனால இந்த காரியத்தை செய்துவிட்டு இந்த அத்திமரத்தை குறித்து எப்ப எங்களுக்கு கொஸ்டின் ரைஸ் ஆகும், அப்ப நம்ம டீச்சிங் ஆரம்பிக்கலாம் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாரு. திரும்பி வந்தவொடனே பேதுரு கூட கொஸ்டின் ரைஸ் ஆச்சு, உடனே சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டாரு. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், உடனே சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறார். தொடர்ந்து பாருங்க.
எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஆதலால்
நீங்கள் ஜெபம் பண்ணும்போது
எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ
அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள்.
அப்பொழுது அவைகள்
உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன்.
இதுதான் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் அவங்களுக்கு டீச் பண்றதுக்கு தான் ஆண்டவர் இந்த அத்திமரத்தை அவர் சபிக்கணும். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்ல வரார்? வெறுமனே அவர் ஒரு விசுவாசத்தை போதித்தால் அந்த அளவுக்கு அவர்களுக்குள் அதை கற்றுக்கொள்வதோ புரிந்து கொள்வதோ வளர்த்துக் கொள்வது சாதாரண விஷயம் இல்லை, கஷ்டம். இப்ப இவங்களுக்கு ஒரு பிராக்டிக்கல் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். வரும்பொழுது அத்திமரத்தை சபிக்கிறார், ஊழியத்தை முடித்து திரும்பும் பொழுது அந்த அத்திமரம் பட்டு கிடக்கிறது. இப்ப அவங்களுக்குள் அது கேள்வி எழும்பின உடனே சப்ஜெக்ட் சொல்றாரு, தேவனிடத்தில் விசுவாசம் ஆயிருங்கள் சொல்லிட்டு அடுத்த லெவலுக்கு சொல்றாரு. நீங்கள் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும். அடுத்தது அவருடைய முழுமையான கருத்து. இதெல்லாம் அடிப்படை புரிய வைக்கிறதுக்கு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் இது. மூணாவது இப்பதான் வெளிப்படையாக விஷயத்துக்கு வரார். 24வது வசனத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். இதுதான் சப்ஜெக்ட். சொல்ல வந்த விஷயம் 24வது வசனம் தான் சொல்ல வந்த விஷயம். இந்த 24வது வசனத்தை வெறுமனே நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் சொன்னா அது அந்த அளவுக்கு புரிவது கஷ்டம். இந்த ஒரு சத்தியத்தை, இந்த ஒரு விசுவாசத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு இவ்வளவு ஸ்டேஜஸ் அவர் கொண்டு வர வேண்டியதா இருக்குது. ஒரு பக்கம் அவருடைய மினிஸ்ட்ரி பிரீச்சிங் பெத்தானியாவில் நடக்குது, அடுத்த பக்கத்திலே அடுத்த நாளுக்கு இவர்கள் ஒரு சத்தியத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு முந்தின நாளையே ஒரு ரூட்டை போட்டார். அடுத்த நாள்ல ஃபெய்த்தை டீச் பண்றதுக்கு முந்தின நாளையே அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. மரத்தை சபிச்சிட்டு போனாரு, அது வாடி போகிறதை பார்க்க வச்சாரு, அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழ வச்சாரு. கேள்வி எழ வச்ச உடனே இப்ப பதில் படிப்படியா கொண்டு போறாரு. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் சொல்லிட்டு சொல்றாரு. இந்த அத்தி மரத்தை நான் பார்த்தேன், நான் சொன்னேன், அது அப்படியே பட்டு போச்சு. மரத்துக்கு கூட ஜீவன் உண்டு, ஆனால் மரத்துக்கு காது கிடையாது. நம்ம சொல்றதெல்லாம் கேட்டு நடக்கிறது, காது கிடையாது, செயல்படாது, ஆனால் அதுக்கு லைஃப் இருக்குது. இப்போ இந்த மரம் அதுக்கு ஒரு ஜீவன் இருக்கிறது. நான் சொன்ன உடனே நீ பட்டுப்போ அப்படின்னு சொன்ன உடனே, ஒருவரும் கனி புசிக்காது இருக்க கடவுள்னு சொன்ன உடனே அதனுடைய லைஃப் போயிடுச்சு, அதோடு அந்த மரத்தினுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒரு மரத்தை 24 மணி நேரத்திற்குள் பட்டு போக செய்யும். இவர் சொல்ல வர விஷயம்தான், என் வாயிலிருந்து வந்த வார்த்தை பாருங்க. நான் விசுவாசத்தோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை 24 hours ஒரு மரத்தை பட்டு போக பண்ணிட்டு. உங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு மலை அது ஜீவன் இல்லை, ஒரு மலை. அந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று நீங்கள் சொல்லி, நீங்கள் சொன்னபடியே நடக்கும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அந்த மலை கூட அதே போல பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் விழும். இது 2வது லெவல். 3வது லெவல், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அது உங்களுக்கு உண்டாகும். இப்ப என்ன சொல்றாரு, ஒரு மரத்தை பார்த்து நாம் பேசினது, இப்ப டெமோ இது. ஒரு மரத்தை பார்த்து நான் பேசினா அது எப்படி அப்படியே ஆகுது பாருங்க. இது டெமோ, டெமான்ஸ்ட்ரேஷன். நான் பேசின உடனே அந்த விசுவாசம் உள்ள வார்த்தை ஒரு மரத்துக்கு என்ன செஞ்சிச்சுன்னு பாருங்க. அடுத்தது இவங்களுக்குரிய ஒரு பாடம், மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னீங்கன்னா, இப்ப நான் இந்த மரத்துக்கு பார்த்து பேசி அது நடந்தது போல நீங்க மலையை பார்த்து பேசுனீங்கன்னா அதுவும் நடக்கும். ரெண்டாவது, அப்ப நம்ம மரத்தை பார்த்தும் மலையை பார்த்து பேசுறதுக்காகவா கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்கிறாரு? மரத்தை காய வைக்கிறதுக்கும் மலையை தள்ளி விடுறதுக்கும் ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருக்கிறாரு? இது ஆண்டவருடைய நோக்கம். இது இல்ல, மரத்தை சபிக்கிறதற்காக நம்ம ரட்சிக்கப்படல, மலையை கடல்ல தள்ளுறதுக்காக கர்த்தர் நம்மளை ரட்சிக்கல. ஜெபத்திலே ஆண்டவரிடத்திலிருந்து பதிலை பெறும்படியாக ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். விசுவாசம் உள்ள ஜெபம் இதுதான் சப்ஜெக்ட். விசுவாசத்தோடு நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்க வார்த்தைகளுக்கு அப்படியே நடக்கும். ஒரு ஜீவன் இல்லாத ஒரு மலை கூட நீங்க சொன்னீங்கன்னா அது அப்படியே நடக்கும் என்றால், ஜீவனுள்ள பரமபிதா ஒருத்தர் இருக்கிறார், அவரை பார்த்து நீங்கள் விசுவாசத்தோடு ஒரு வார்த்தை பேசினால் எந்த அளவுக்கு அவர் பதில் கொடுப்பார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல வருகிறார். இதுதாங்க விஷயம். ஒரு பேசாத மரம், கேட்காத மரம், அது கூட நான் சொன்னாக்க அப்படி ஆயிடுச்சு, டெமான்ஸ்ட்ரேஷன் காமிச்சிட்டாரு. ஒரு ஜீவன் இல்லாத ஒரு மலை, அது கூட நீங்க பேசுனீங்கன்னா சமுத்திரத்தில் போய் விழுவினாரு. இப்ப அவர் என்ன சொல்ல வந்தாரு, இதெல்லாம் இப்படி நடக்கும்போது ஜீவனுள்ள பரமபிதாவை உடைய நீங்கள் அவரை பார்த்து ஜெபிக்கும் போது அவர் எந்த அளவுக்கு விசுவாசம் உள்ள அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் நீங்க தெரிஞ்சுக்கங்க. எவைகளை கேட்டுக்கொள்வோம், கேட்டுக்கொள்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அதனால் இப்பொழுது இந்த மத்தேயு 6 அதிகாரத்துக்கு நீங்க வாங்க. எதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த ஆகாயத்து பறவைகளை கவனிச்சு பார்க்க சொன்னார்? எதுக்காக இந்த காட்டு புஷ்பங்களை கவனிச்சு பார்க்க சொன்னார்? அவைகளையும் உங்கள் பரமபிதா விடை போட்டுகிறார். இல்ல, அவரை பாருங்க, உங்க ஆண்டவனுடைய பரமபிதாவுடைய செயல்பாட்டை பாருங்க. பரமபிதாவை கவனிங்க. உங்கள் பரமபிதாவை இந்த ஆகாயத்து பறவைகள் எந்த அளவுக்கு விசுவாசித்து அவைகள் நன்மையை பெற்றுக் கொள்ளுகிறது. இல்ல, நம்ம தான் எதிர்காலத்துக்காக சேமிக்கிறோம், நாளைக்கு என்ன செய்யறதுன்னு இன்னைக்காக கவலைப்பட்டு உட்காந்துக்கிறோம். ஆனால் எந்த பறவைகளும் எதிர்காலத்துக்காக என்னை சேமிச்சு வைக்கிறது கிடையாது இல்லையா? எந்த காகங்களும் நாளைக்காக உணவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கிடையாது. ஆனால் நம்ம தான் இதை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனால் எந்த பறவைகள், ஆகாயத்து பறவைகள், எந்த ஒரு காகம் கூட இன்னைக்கு சாப்பிட்டு கிடைக்கிறது சாப்பிட்டு போயிட்டே இருக்குது, நாளைக்கு அதுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றத பத்தி அது கவலைப்படல, யோசிக்கல. இன்னைக்கு கிடைச்சது ஒரு நாளைக்கு கிடைக்காம போச்சு, என்ன பண்றது? கொஞ்சம் எடுத்து மிச்சமா மிச்சத்தை கொண்டு போய் தன்னுடைய கூட்டில் ஒளிச்சு வைக்கதா? இல்ல, அப்படிலாம் பண்ணாது. இன்னைக்கு கிடைக்கிறத சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் எனக்கு பிழை புட்டினது போல நாளைக்கும் செய்வார், நாளைக்கு செய்தது போல நாளானைக்கும் செய்வார், ஒவ்வொரு நாள்லையும் அந்தந்த நாள்ல எனக்கு செய்வார். இப்ப இதை நீங்க கண்கூட பாருங்க, இந்த பறவைகளிடத்துல பாருங்க, அதை பார்த்து உங்கள் பரமபிதா தலையான சிருஷ்டியா இருக்கிற உங்களுக்கு இதை விட பெட்டரா செய்ய மாட்டாரா? இந்த விசுவாசத்தை இதை பார்த்து வளர்த்து கொள்ளுங்கள். விசுவாசம் என்னைக்குமே பார்த்து கத்துக்கொள்ளணும். அதனால வேதத்திலே சாட்சியாகமங்களை கவனித்து பாருங்கள், ஒவ்வொருத்தருடைய லைஃப பார்க்கணும். பைபிள்ல ஃபெய்த் என்னைக்குமே பார்த்துதான் வளர்த்துக் கொள்ளணும், விசுவாசம். அதனாலதான் கர்த்தர் இதை 5 பார்க்கும் பொழுது விசுவாசத்தை வளர்த்துக் கொள்வதற்காகத்தான் இந்த ஆகாயத்து பட்சிகளையும் காட்டு புஷ்பங்களையும் கவனிக்க சொல்றார். 6:29-30 வசனங்களை வாசிக்கலாம்.
என்றாலும்
சாலமோன் முதலாய்
தன் சர்வ மகிமையிலும்
அவைகளில்
ஒன்றை போலாகிலும்
அவைகளில் ஒன்றை போலாகியிலும்
உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே,
இன்றைக்கு இருந்து
நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா?
இப்போ கர்த்தருடைய ப்ரொவிஷன், ஆறாவது ஆண்டவருடைய ப்ரொவிஷன் எப்படி நமக்கு ப்ரொவைட் பண்றார், இது நமக்கு தெரியும். ஆண்டவருடைய ப்ரொவிஷன் மெத்தட், ப்ரொவிஷன் லெவல் எப்படி? இந்த இடத்துல ஆண்டவர் சாலமோனை எடுக்கிறார் சாட்சியா, காட்டுப்புள்ள காட்டுறாரு, அது கவனிங்கிறாரு. அந்த இடத்துல அது கிணையா கொண்டு போறது, சாலமோனை கொண்டு வந்து இணைச்சு நிக்க வைக்கிறார். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், சாலமோனை போல ஐஸ்வர்யத்திலே சிறந்த ஒரு நிலைமையில் அதற்கு முன்பாக எந்த ஒரு மனுஷனும் இருந்ததும் இல்லை, அதற்கு பின்பாகவும் ஒருவனும் இருப்பதில்லை. அவ்வளவு ஒரு ஐஸ்வர்யம், நீ கேளாத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு தந்தேன், உனக்கு முன்னால ஒருத்தர் அப்படி இருக்கிறது இல்லை, பின்னாலும் இருக்கிறது இல்லை, அவ்வளவு ஐஸ்வர்யம் சாலமோன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த சாலமோனை போல் ஐஸ்வர்யவான் யாருமே இல்ல. அப்ப அவனுக்கு என்ன விதமான டிரெஸ் எல்லாம் உடுத்தி இருப்பான், எவ்வளவு ஒரு காஸ்ட்லியா இருந்திருப்பான், ஆனா நான் உண்டு பண்ணின இந்த காட்டுப்பிள்ளை விட அது ஒரு லெவல் குறைவு தான். இந்த காட்டுப்புள்ளுக்கு நான் கொடுத்திருக்கிறதான இந்த டிரெஸ் விட, சாலமோனுடைய அந்த காஸ்ட்லி டிரெஸ் இதை விட ஒரு லெவல் கீழே தான். அப்போ உலக மனுஷ வரலாற்றிலேயே மிகப்பெரிய பணக்காரன் உடுத்தி இருந்ததை விட காட்டு புஷ்பம் பெட்டரா உடுத்தி இருந்தது. இப்ப நம்மள சொல்றாரு, நீ இந்த காட்டு புஷ்பத்தை விட நீ பெட்டரான ஆளு. நம்மள எங்க தூக்கி நிக்க வைக்கிறார் பாருங்க, உலகத்திலேயே வெல்த்தியஸ்ட் பர்சன், உலக வரலாற்றிலேயே அவனை விட காட்டு புஷ்பம் விசேஷமானது, அதை விட நீ விசேஷமானவன், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர். அப்போ ஆண்டவருடைய பார்வையில் ஆண்டவருடைய ப்ரொவிஷன் எப்படி இருக்குது என்னது ரொம்ப ஸ்பெஷலா பார்க்கிறார். நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய பிள்ளை. சாலமோன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்ததான ஒரு தேவ மனுஷன், காட்டுப்புல் காட்டு புஷ்பம் அது ஆண்டவருடைய ஒரு சிருஷ்டிப்பு. நான் அவருடைய பிள்ளை. என் ஆண்டவருடைய ப்ரொவிஷன் எனக்கு தான் த பெஸ்ட். சாலமோனை விட காட்டு புஷ்பம் பெட்டர், அந்த காட்டு புஷ்பத்தை விட நான் பெஸ்ட், நான் அதை விட மேல இருக்கிறேன். ஆண்டவரை நம்ம புரியணும், என் ஆண்டவருடைய ப்ரொவிஷன், என் ஆண்டவர் எனக்கு சிறந்ததை கொடுப்பார். எப்போ இதெல்லாம் அந்த கடைசியில் ஹைலைட் கொண்டு வராரு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், கவலையப்படக்கூடாது. எனக்கு என்ன ஆகுமோ, எப்படி இருக்குமோ, எப்படி கிடைக்குமோ, இல்லை, இருக்கிறதே சிறந்ததை என் ஆண்டவர் செய்வார். ஏன்னா அவருடைய பிள்ளை நான், சிறந்ததை செய்வார். நான் அவருடைய பிள்ளை என்பது மட்டுமல்ல, அந்த பிள்ளை என்ற ஸ்தானத்தில் அவர் பிள்ளையாகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு அவர் சிறந்ததை செய்வார். பிள்ளைங்கிறது ஆண்டவர் வச்சிருக்கிற ஸ்தானம், அந்த பிள்ளையாக நான் உண்மையாக நான் வாழ்வேன், ஆனால் உண்மையிலே எனக்கு சிறந்ததை ஆண்டவர் செய்வார். எல்லாம் சொல்ற சிறந்ததை செய்வார். இதை நீங்க சந்தேகமே படாதீங்க, நான் சொல்லணும்னா நிறைய சாட்சி என் லைஃப்ல நான் சொல்ல முடியும். சிறந்ததை செய்கிறார், இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா அவருடைய பிள்ளையாகவே நம்ம வாழணும், பிள்ளைன்றது அப்படி வச்சிருக்கிற ஸ்தானம், அதிலேயே நம்ம வாழணும். அந்த பிள்ளைன்ற ஸ்தானத்தில் கரெக்டா வாழ்ந்தா சிறந்ததை ஆண்டவர் செய்வார். ஏழாவது கடைசியாக 32 வசனத்தை வாசிக்கலாம்.
இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம்
உங்களுக்கு வேண்டியவைகள் என்று
உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார்.
ஏழாவது, நம்ம ஏன் கவலைப்படக்கூடாது? நம்முடைய ஆண்டவர் நம்மளை பத்தி ரொம்ப கேர் எடுக்கிறவர், ரொம்ப கேர் எடுக்கிறவர். நம்மளுடைய பிள்ளைகளாய் மாறிவிட்ட பிறகு நமக்கு என்னென்னது தேவை என்பதை எல்லாம் பார்த்து 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 செய்யக்கூடியவர் தான் நம்ம ஆண்டவர். நம்ம தேவையை நியாயமான விதத்தில் சொல்ல போனா நம்முடைய தேவையை நாம் அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம சர்ச்சில் நான் ஏற்கனவே நிறைய முறை பிரீச் பண்ணிட்டேன், புதிய ஏற்பாட்டிலே தேவ சமூகத்தில் எந்த ஒரு ஆசீர்வாதத்திற்காகவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜீசஸ் காஸ்ட்லி இதனை ரொம்ப ஆணித்தரமா பிரசங்கம் பண்ண இந்த விஷயத்தை சொன்னேன். ஒரு வசனத்தை உங்களால காட்ட முடியுமான்னு கேட்ட இந்த ஜனங்கள் தடுமாறி போனாங்க. ஒரு பிளஸ்ஸிங், ஒரு காரியத்தை கூட எனக்கு இந்த காரியத்தை ஆண்டவர் வேணும்னு சொல்லி நீங்க உலக ஆசீர்வாதத்தை கேட்க சொல்லி புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை காட்டுங்கள். இங்க நிறைய பேருக்கு தெரியல, தெரியல. ஏன்னா ஆண்டவர் நமக்கு தெளிவா சொல்றாரு. இதே ஆறாம் அதிகாரத்தில் பாருங்க, எட்டாவது வசனத்தை வாசிங்க, அப்படின்னு உங்களுக்கு புரியும். 7-8 ரெண்டு வாசிக்கலாம்.
அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால்,
அவர்கள் அதிக வசனிப்பினால்
தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள்,
தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள்.
அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள்,
அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள்.
உங்கள் பிதாவை நோக்கி,
உங்கள் பிதாவை நோக்கி
நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே,
நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே
உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார்,
உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இதுல பாருங்க, அஞ்ஞானிகள் நீங்கள், ரெண்டு வித்தியாசம் கேட்டாரு. அஞ்ஞானிகள் என்பது அவிசுவாசிகள். 32 வசனத்திலையும் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அவிசுவாசிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம். அவிசுவாசிகள் இவைகளை நாடி தேடுகிறார்கள், அஞ்ஞானிகள் வீண் வார்த்தைகளை அளப்புறாங்களாம். இந்த அஞ்ஞானிகள் வீண் வார்த்தை அளப்புறாங்க, அது போல நீங்க செய்யாதீங்க. இந்த வீண் வார்த்தையை அளப்புதல் என்ன தெரியும் சொல்ல புரியுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். வீண் வார்த்தையை அளப்பாதீங்க ஜெபத்துல. அஞ்ஞானிகள் இப்படி செய்யறாங்க, நீங்க அப்படி செய்யாதீங்க, வீண் வார்த்தையை அளப்பாதீங்க. இந்த வீண் வார்த்தையை அளப்புதல் என்றால் என்ன இப்ப சொல்லுங்க நீங்க. ஆண்டவரே இது வேணும் எனக்கு, ஆண்டவரே அது வேணும் எனக்கு, இது வேணும் எனக்கு, ஃப்ரிட்ஜ் வேணும், டிவி வேணும், பைக் வேணும், கார் வேணும், இதுதான் வீண் வார்த்தை அளப்புறது. புரியுதா? ஆண்டவர் இதுக்கு என்ன எங்க கொண்டு போய் நிக்க வச்சுட்டாரு பாருங்க. இவைகளை அஞ்ஞானிகள் தேடுறாங்க. உங்களுக்கு என்ன தேவைங்கிறது உங்கள் பிதா அறிந்திருக்கிறார். இந்த 7 வசனத்தை பார்த்து ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. அன்றையும் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்க ஒன்னும் சொல்லவே வேண்டாம், உங்க பிதா உங்களை குறித்து ரொம்ப கேர் பண்றாரு. நீங்க சொல்லாமலேயே உங்க தேவைகளை அவர் பார்த்து தெரிஞ்சு வச்சிருக்கிறார். பார்த்து பார்த்து உங்கள் உலக காரியத்தை அவர் நடத்துவார். நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம். அப்போ ஒரு விசுவாசி உலக காரியத்திலேயே போக்கஸ் பண்ணி அவன் ஜெபிக்கிறானா, அவன் அவிசுவாசி நிலைமைக்குதான் போயிட்டான். அந்த ரேஞ்சுக்கு போயிடறான். அஞ்ஞானிகள் இதை நாடி தேடுகிறார்கள். இது ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்குது? வீண் வார்த்தையா இருக்குது. புரியுதா? ஜெபத்தில் இது அது இதுன்னு உலக காரியத்தையே சுத்தி சுத்தி வந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ல என்னென்ன வீண் வார்த்தை பேசி டைமை வேஸ்ட் பண்றானே நினைப்பார். ஆண்டவர் இப்படிதான் நினைப்பார். ஆண்டவரை சரியாய் புரிந்து கொள்ளு. இப்ப ஆண்டவர் என்னதான் சொல்ல வர்றாரு? நான் உன் காரியத்தை நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு என்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உனக்கு என்ன வேணுங்கிறது தெரியும், என்ன வேணுங்கிறது தெரியும், எப்ப கொடுக்கணும்ன்றது தெரியும், எல்லாமே தெரியும். உன் சொந்த காரியத்தை பத்தி நீ பயப்படாத, கவலையே வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். உனக்கு என்ன தேவைன்றது எனக்கு தெரியும். எப்படி எப்படி கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், அது கூட எனக்கு தெரியும், நான் செய்வேன். அப்ப நம்ம என்னதான் செய்யணும்? அடுத்துதான் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இந்த ஒரு விஷயத்துலதான் நீங்க கவலைப்படணும். ஐயோ, நான் தேவனுடைய ராஜ்யத்தை சரியா தேடலையே, சரியா ஜபிக்கலையே, சரிய வேதத்தை வாசிக்கலையே, இன்னைக்கு நான் கர்த்தருக்காக வைராக்கியமா ஜீவிக்கலையே, என் ஆவிக்குரிய தாகம் எனக்கு குறைஞ்சு போயிடுச்சே, நான் கர்த்தரை தேடுகிற அந்த உணர்வுள்ள இருதை எனக்கு குறைஞ்சு போயிடுச்சு, இதுக்கு தான் நம்ம கவலைப்படணுமே தவிர வேற எந்த காரியத்திற்காகவும் ஒரு தேவ பிள்ளை கவலைப்படவே கூடாது, கவலையே படக்கூடாது. நீங்கள் கவலைப்படக்கூடிய ஒரு காரியம் உண்டானால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருகிற குறைவுகள், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருகிற தடுமாற்றங்கள், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருகிறதான கர்த்தரை தேடுகிற விஷயத்தில் ஏற்படுகிற பின்மாற்றங்கள், அந்த காரியத்துக்கு தான் நீங்க கவலைப்பட்டு உங்களை ரெக்டிஃபை பண்ண, உங்களை கரெக்ட் பண்ணிட்டு போகணுமே தவிர மற்றபடி உலக காரியத்திற்காகவோ எதுக்காகவோ கவலையே படக்கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய காரியம். அதனால் நம்முடைய ஆண்டவரை குறித்து இன்னைக்கு நம்ம ஏழு விஷயம், இந்த பத்து வசனத்திலிருந்து ஏழு காரியத்தை பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் கண்டிப்பா அவரை மட்டும் நீங்க சின்சியரா தேடிட்டீங்கன்னா எல்லாம் ஆட்டோமேட்டிக் அருமையை நடத்துவார். நம்ம ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், ஸ்தோத்திரம் மக்கு, நன்றி ஆண்டவரே. இந்த மத்தேயு ஆறாம் அதிகாரத்தில் 25-ம் வசனத்திலிருந்து 34-ம் வசனம் வரையிலும் 10 வசனங்களில் ஆண்டவர் பல விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த 10 வசனங்களில் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும் விலையேற பெற்ற விஷயங்கள். நாம் கவலைப்பட வேண்டிய ஒரு காரியம் உண்டானால் நம் ஜீவனை குறித்து நம்ம கவலைப்படணும். உடையை குறித்து நம்ம கவலைப்படுகிறோம், உணவை குறித்து நாம் கவலைப்படுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உடையை பார்க்கிலும் சரீரம் விசேஷமானது, சரீரத்தை பார்க்கிலும் உங்கள் ஜீவன் அதைவிட விசேஷமானது. அழிந்து போகிற சரீரத்திற்காகவும் அழிந்து போகிற உடைக்காகவும் கவலைப்படாதீங்க. அழிவில்லாத நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போகிற உங்களுடைய ஜீவனுக்காகவே நீங்கள் கவலைப்படணுங்கிறார். வேற எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது முதலாவது. இரண்டாவது, ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஆகாயத்து பறவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் போஷிக்கிறார். இரண்டாவது, ஆண்டவரை அறிந்து கொள்ளணும். தன்னுடைய அத்தனை சிருஷ்டிப்புகளையும் ஆண்டவர் கருத்தாய் போஷிக்கிறவர். அவருடைய எல்லா சிருஷ்டிகளையும் அவர் போஷிக்கிறவர். தான் சிருஷ்டித்த எந்த சிருஷ்டியையும் அவர் பட்டினி போடுகிறவர் அல்ல. இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தேடாததுனாலதான் பட்டினி கிடந்து சாகரானே தவிர, ஆண்டவரை தேடுகிற அவருடைய அத்தனை சிருஷ்டிகளுக்கும் ஆண்டவர் தவறாமல் உணவளிக்கிறார். ஆகாயத்து பறவைகள் எல்லாவற்றுக்கும் அவர் உணவளிக்கிறார். தன்னுடைய சிருஷ்டிப்புகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் போஷிக்கிற தேவன். அவருடைய சிருஷ்டிப்பில் தலையான சிருஷ்டியாக இருக்கிற என்னை அவர் எப்படி போஷியாமல் விடுவார்? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆகினாலே என்னை எல்லாவற்றை விட சிறப்பாய் என்னை போஷிப்பார். ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, நம்முடைய ஆண்டவருடைய காரியம், நாம் யார் என்பதை நம்மை புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறார். இவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமாயிருக்கிறீர்கள். ஆண்டவர் சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிப்புகளை பார்க்கிலும் மனிதனே சிறந்த சிருஷ்டிப்பு. மனிதன் தேவ மகிமை இழந்து போகும் பொழுது, அவன் நன்மைகளை இழந்து போகிறான். ரட்சிக்கும் பொழுது அந்த மகிமையை நாம் திரும்ப அடைந்து கொள்கிறோம். ஆகையினாலே நம்மை விட பெட்டரான ஒரு காரியம் ஆண்டவருடைய பார்வையில் வேறு எதுவுமே கிடையாது. என்னை விட அவர் மேலானதாய் வேற எதையுமே அவர் நினைக்கல. என்னத்தான் அவர் ஸ்பெஷலா நினைக்கிறார்? அவருடைய சிருஷ்டிப்புகளிலேயே நான் தான் சிறந்த சிருஷ்டிப்பு. என்னை அவர் எல்லாத்த விட பெஸ்டா என்ன கிரியேட் பண்ணியிருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டதுனாலே அந்த பொசிஷனுக்கு நான் மறுபடியும் வந்துட்டேன். என்னை விட பெட்டரானது அவருடைய பார்வையில் வேறு எதுவுமே கிடையாது. நான் தான் அவருடைய பார்வையில் த பெஸ்ட். ஆகையினால் நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாலாவது, இந்த 5 இந்த 10 அதிகாரத்திலே 5 முறை சொல்றாரு, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஏன் இந்த கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க உங்களை அவ்வளவு தூரம் இன்சிஸ்ட் பண்ணிட்டே வராருன்னா, கவலை என்பது விசுவாசத்திற்கு நேரடி எதிரி. ஒருவன் கவலைப்படுவானானால் அவன் விசுவாசத்துக்குள்ளேயே வர முடியாது. கவலையும் விசுவாசமும் ஈக்குவலா டிராவல் பண்ணவே முடியாது. ஏதாவது ஒண்ணுதான் இருக்க முடியும், ரெண்டும் ஒன்னா டிராவல் பண்ணவே முடியாது. அதனாலதான் இந்த 10 வசனத்தில் 5 முறை கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க திரும்ப 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 சொல்றார். கவலை இருந்தால் விசுவாசம் வராது. கவலையை நீங்கள் ஒதுக்கணும், அது வருவதற்கு இடம் கொடுக்க கூடாது. 5வதாக, விசுவாசம் என்பது பார்த்து கற்றுக்கொள்ளு வளர்த்திக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அதை டீச் பண்ணியோ அல்லது ஜபத்தில் அவர் அப்படியே உள்ள வைக்கிறதோ முடியாது. அதனாலதான் 5வது, அவர் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்க, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்க, அதை பாருங்க, பார்த்தா உங்களுக்கு விசுவாசம் வளரும். இயேசு கிறிஸ்து நமக்கு விசுவாசத்தை வளர பண்ணுவதற்கு மேகம் போன்ற திரளான சாட்சிகளை வச்சிருக்கிறார். அன்றைக்கு சீஷர்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு அத்திமரத்தை ஆண்டவர் சபித்து தன் வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை உண்டு என்பதை காண்பித்தார். அதே போல நீங்களும் மலையை பார்த்து பேசினால் அந்த மலையும் சமுத்திரத்தில் போய் விடும். அடுத்த லெவல் சொல்றாரு, இந்த ஜீவனில்லாத மலையே நீங்க சொல்லும் பொழுது போய் விடுமானால், ஜீவனுள்ள பிதாவை பார்த்து நீங்க பேசும் பொழுது அவர் எவ்வளவு தூரம் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார், அதைத்தான் அவர் சொல்ல வராரு. விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறார், ஒரு காட்சியின் மூலமாக, ஒரு சம்பவத்தின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். அதற்காகத்தான் ஆண்டவர் ஆகாயத்து பறவைகளை எல்லாம் கவனிக்க சொன்னார். 6வது பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவருடைய ப்ரொவிஷன், என் ஆண்டவருடைய ப்ரொவிஷன் எப்படிப்பட்டது? அவர் சாலமோன் சிறந்த உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு ஐஸ்வர்யவான், அவனை விட காட்டு புஷ்பத்தை பெட்டரா உடுத்து வைத்தார். அந்த காட்டு புஷ்பத்தை விட நான் விசேஷமானவன், அதிலும் சிறந்த விதத்தில் என்னை அவர் உடுத்து வைப்பார். ஆண்டவருடைய ப்ரொவைடிங், அவர் எந்த அளவுக்கு அவர் ப்ரொவைட் பண்றார் அதை புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் என்னை எந்த ஸ்தானத்தில் வைத்து என்னை எனக்கு எதையும் செய்ய விரும்புகிறார் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 7வது காரியம், நம்முடைய ஆண்டவர் நமக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறார். நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை, நம்முடைய தேவைகளை எல்லாம் பார்த்து பார்த்து அவர் செய்கிறார். அவ்விசுவாசிகளாகிய இந்த அஞ்ஞானிகள் தான் இவைகளை நாடி தேடுகிறார்கள். தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று வீணான வார்த்தைகளை அளப்புறாங்க. அப்ப உலக காரியத்தை கேட்கிறது வீணான வார்த்தையை அளப்புகிறது என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்படி செய்யாதீங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? தேவனுடைய ராஜ்யத்தை மட்டும் தேடுங்க, மீதி எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பார்த்து பார்த்து நான் செய்வேங்கிறாரு. மீதி எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு பார்த்து பார்த்து செய்வேன். எது உங்களுக்கு கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் எனக்கு தெரியும், நான் செய்வேங்கிறார். இதுதாங்க நம்முடைய ஆண்டவர். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் எதை குறித்தும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு கர்த்தரை தேடுங்கள், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளிலும் கூட எங்கள் இயேசு ராஜா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அற்புதமான சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். கவலைப்படாமல் வாழ்வதற்கான வழிகளையும் அதற்கான சகல மேன்மையான காரியங்களையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த 7 விஷயங்களும் எங்கள் உள்ளத்தில் ஆழமாய் பதிந்திருக்கட்டும். நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் உலகத்தின் எந்த காரியத்திற்கும் கவலைப்படாமல் எங்கள் ஆவிக்குரிய காரியங்களை குறித்தே நாங்கள் கவலைப்பட்டு அதை குறித்தே நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க உதவி செய். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறைவு வரும் பொழுது அதற்காகவே நாங்கள் கவலைப்பட்டு அதை சரிப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தான். வேற எதை குறித்தும் கவலைப்படாத வாழ்க்கையை உமது பிள்ளைகளுக்கு நீங்க